No, no, no.
முத்துப்ளூஸை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வானலைகளில் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செய்வமெடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மகள் வான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று March 14 சனிக்கிழமை 2026 இன்றும் நிகழ்ச்சியில் வழங்க போன்றும் முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குரல் அமுதத்தில் புகழ் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குரட்ப உரைப்பாறு குறைப்பவை எல்லாம் இறப்பார்க்கொன்று ஈவார்மேல் நிற்கும் புகழ். உரைப்பாருக்கு உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழே ஆகும் என மு வரதராசன் விளக்கம் தருகின்றார். உரைப்பவர்கள் என்றால் முழக்கமிடுபவர்கள், எழுத்தின் மூலமாகவும் பறைசாற்றுபவர்கள் என்று அர்த்தம் கொள்ள முடியும். அத்தகையவர்கள் பிறரிடம் ஊர் மக்களிடமும் வெறும் தலைமுறையினரிடமும் ஒருவர் செய்த கொடையினை மட்டுமே குறிப்பிடுவர். பொருள் ஈந்தவர்களது பெருமிதனை உரைப்பவர்கள் புகழ் பாடுவர். உண்மையான நிலையான புகழ் வரியோர்க்கு இல்லை என்னாது தன்னிடமுள்ளவற்றை அறநறியில் நின்று கொடுத்து உதவும் ஈகை குணத்தாலே நிலைத்து நிற்கும் எனலாம். புகழ் என்பது உரையும் பாட்டும் என்னும் இருவகை. உரையும் பாட்டும் உடையோர் சிலரே என்னும் புறநானூற்று பாடல் வரியும், ஈவாரை கொண்டாடி ஏற்பாரை பார்த்து உவக்கும் எனும் பரிபாடல் பாடல் வரியையும் குறிப்பிடுவர். புலவர்களால் பாடப்படும் நிலைத்த வகையில் புகழை பெற்ற மன்னர்கள், சிறப்பான பேச்சாற்றல் உடையவர் சிலரே புகழ் உடையவர்கள். சொல் வழக்கில் சொல்வதும் புலவர் பாடி புகழ்வதும் புகழே என்பதால் பரிமேலழகர் இக்குறளுக்கு உரை செய்யும் பொழுது பாடுவார் பாடுவனை எல்லாம் புகழாம் என்பதும் பெற்றாம் என்பார். உரைப்பாருக்கு உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக படித்ததிலே பிடித்த ஒரு தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வான் அலைகளின் ஊடாக இணைந்திருப்பவர் வைஷ்ணவி புவிதரன் அவர்கள்.
வணக்கம். படித்ததில் பிடித்தது பகிர்ந்து கொள்வதற்காக ஒருவரை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் காட்டும் அளவற்ற அன்போ அல்லது உங்கள் நேர்மையோ மட்டும் எப்போதும் போதுமானதாக இருப்பதில்லை. உங்கள் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வெளிப்படையாக இருப்பதாலோ, ஆரம்பத்திலிருந்தே மாறாத விசுவாசத்துடன் இருப்பதனாலோ மட்டும் ஒருவரை உங்கள் வாழ்வில் நிலைக்கச் செய்துவிட முடியாது. இதுவரை யாரும் தராத மிகச்சிறந்த கவனிப்பையும் அரவணைப்பையும் நீங்கள் கொடுத்தாலும் கூட சில நேரங்களில் அது மட்டுமே ஒரு உறவை தக்க வைக்க போதுமானதல்ல. ஒவ்வொரு நாளும் உங்கள் நேரம், உழைப்பு, தேடல் மற்றும் முழுமையான அக்கறை என அனைத்தையும் அந்த உறவுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்கள் நோக்கம் தூய்மையானதாக இருக்கலாம், இதயம் உண்மையானதாக இருக்கலாம், ஒரு சிறந்த துணையாக இருக்க உங்களால் முடிந்த அனைத்தையும் நீங்கள் செய்திருக்கலாம். ஆனாலும் சில தருணங்களில் உங்களால் அந்த உறவை தக்க வைத்துக்க முடியாமல் போகலாம். ஏனென்றால் உண்மை இதுதான், ஒரு உறவு நிலைத்திருப்பது என்பது அந்த துணை உங்களுடன் இருக்க வேண்டும் என்று எடுக்கும் ஒருமித்த முடிவில் மட்டுமே இருக்கின்றது. ஒருவர் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று மனதார விரும்பினால் மட்டுமே அவர் இருப்பார். உறவின் மீது உண்மை கொண்டவர், அதற்காக எதையும் எதிர்கொள்ள துணிந்தவர், சூழ்நிலைகள் கடினமாகும் போதும் அவர் விலகி செல்ல மாட்டார், மாறாக விரிசல்களை சரி செய்ய முயற்சிப்பார். ஒருவர் உங்களுடன் இருக்க விரும்புகின்றார் என்பதனை சிக்கல்கள் வரும்போது அவர் காட்டும் பொறுமையிலும் அந்த உறவை கைவிட மறுப்பதிலும் இருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். தான் நேசிக்கும் ஒருவருக்காக மட்டுமே கடினமான காலங்களில் அவர் முயற்சிப்பதையோ அல்லது உங்களுடன் நிற்பதையோ நிறுத்திவிட்டால் அதற்கு நீங்கள் தகுதியற்றவர் என்று அர்த்தமில்லை. அவர்கள் இனி அந்த உறவில் தொடர விரும்பவில்லை என்றுதான் அர்த்தம். சில நேரங்களில் உங்களை ஏற்கனவே இழக்க துணிந்த ஒருவரை பிடித்துக் கொண்டிருக்காமல் அவர்களை விடுவித்து விட்டு உங்கள் பாதையில் நடப்பதே நீங்கள் உங்களுக்கு செய்யும் மிகப்பெரிய மரியாதை. நன்றி. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் வைஷ்ணவி புவிதரன். வணக்கம் நேர்களே.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமகால அரசியல் கண்ணோட்டம். சிட்னியிலே வாழ்ந்து வருகின்ற பிரபல அரசியல் ஆய்வாளர், விமர்சகர், கவிஞர் என பல பரிமாணங்களை கொண்ட திருவாளர் ஐங்கரன் விக்னேஸ்வரர் அவர்களுடைய அரசியல் கண்ணோட்டம் இதோ நேயர்களுக்காக.
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழோசை வானொலி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரன். ஈரான் போரில் சீனாவின் மௌனம் ஏன்? ரஷ்யாவின் தலையீடு வளைகுடாவில் சாத்தியமா? ஈரானின் நீண்டகால நெருங்கிய கூட்டாளியான சீனாவின் மௌனம் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதேவரை ரஷ்யாவின் தலையீடு வளைகுடாவில் சாத்தியமா என்ற கேள்வியும் உள்ளது. தற்போது தொடரும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்தி வரும் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற அதிரடி தாக்குதல், ஈரான் உச்ச அயத்துல்லா கொலையின் குமனியின் படுகொலையின் பின்னரும் சீனாவின் மௌனம் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஈரானின் பாதுகாப்பு அமைப்புகள் சிதைக்கப்படும் போது சீனா ஏன் இன்னும் நேரடியாக களத்தில் இறங்கல் என்பது ஒரு அதிர்ச்சியூட்டும் வகையில் உள்ளது. யுத்தத்தின் நேரடி தாக்கத்தை விடவும் சில இடங்களில் அதிகார வர்க்கத்தின் மௌனம்தான் அதிக அச்சத்தை உண்டாக்குகிறது. மத்திய கிழக்கில் அமெரிக்கன் ஏவுகணைகள் ஈரான் மண்ணை பிளந்து கொண்டிருக்கும் போலையில் பல இடங்களில் மரண ஓலம் கேட்கிறது. 2000 மேற்பட்ட அப்பாவியர்கள் பலியாகிவிட்டன. இத்தனை கொடுமைகள் அரங்கறி கொண்டிருக்கும் போது ஆசியாவின் பெல்லரசான சீனா மட்டும் ஏன் ஒரு மர்மமான மௌனத்தை கடைப்பிடித்துக் கொண்டு என்பது ஒரு ஆச்சரியமாக உள்ளது. சீனாவின் இந்த மௌனத்துக்கு பின்னால் ஒரு முக்கியமான பொருளாதார காரணி ஒளிந்துள்ளதாக அரசியல் நிபுணர்கள் கருதினர். சீனா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெயில் சுமார் 44% மத்திய கிழக்கு நலன் தான் வருகிறது. குறிப்பாக ஈரான் வசமுள்ள ஹோர்முஸ் நீரை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாகவே இந்த வர்த்தகம் நடைபெறுது. இந்த பகுதியில் போர் ஒன்றால் அது சீனாவின் எரிசக்தி பகிர்வுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவே முடியும். எனவே நேரடியாக போரில் இறங்குவதை விட தூதரக ரீதியாக சூழலை சமாளிப்பதே சீனா பாதுகாப்பதாக கருகிறது. ஈரானிய ஆட்சியை ஆதரிக்க உண்மையான விருப்பம் இருந்தாலும் அவ்வாறு செய்வதற்கு ரஷ்யாவிடம் மிக குறைந்த திறனை இருக்கிறது. தற்போது மத்திய கிழக்கில் நீடித்த போர் அமெரிக்க ஆயுத கிடங்களை குறைக்கும் என்றும், அதனால் உக்ரைனுக்கு கிடைத்திருக்கும் குறிப்பாக முக்கியமான வான்கா பாதுகாப்பு ஏவுகணைகளை கண்டிப்பாக குறையும் என ரஷ்ய தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. வளைகுடா போரில் ரஷ்யாவின் தற்போதைய நிலைப்பாட்டை தீவிரமான ரஷ்ய ராணுவ ஆய்வாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் கேரசாரமாக கண்டித்து வருகின்றனர். குறிப்பாக பனிப்போரின் பின்னர் அமெரிக்க அரசுடன் அமைதியான மேம்போக்கியை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதால் ஈரான் போரில் ரஷ்யாவின் கையலக நிலையை வெளிப்படுத்தியுள்ளது. ஆனால் உக்ரைன் போரில் அமெரிக்கா தேவையற்ற நிலையில் கீவ் அரசுக்கு உதவுவதாக ரஷ்யா குற்றம் சாட்டி வருகிறது. மேலும் பல ஆண்டுகளாக சர்வதேச நாடுகள் மீதான அமெரிக்க தாக்குதலில் ரஷ்யா வெறுமனே மூன்றாம் தரப்பு நிலையில்தான் அவதானித்து வரும் நிலையும் உள்ளது. மோஸ்கோ அரசிடம் பிரம்மாண்டமான அணு ஆயுத வளங்கள் இருந்தாலும் அவற்றை பாதுகாக்க வேண்டிய தேவை இப்போது ஏற்பட்டது. எப்போதாவது ரஷ்யா தாக்கப்பட்டால் அதை சமாளிக்க ரஷ்யா தயாராக இருக்கிறதா என்பதும் சந்தேகமே. ஆனாலும் சீனா ஈரானை முழுமையாக கைவிட்டு விடவில்லை என்பதற்கு சில ஆதாரங்கள் உள்ளன. ஈரானின் ஏவுகணை தொழில்நுட்பம் மற்றும் சைபர் பாதுகாப்பு துறையில் சீனா ரகசியமாக உதவி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மேற்கத்திய மென்பொருளுக்கு பதில் தனது டிபியு வழி செலுத்தல் மூலமாக பாதுகாப்பு தொழில்நுட்பங்களுக்கு ஈரான் சீனா வழங்கி வருது. இது அமெரிக்காவின் மின்னணு தாக்கல் வந்து ஈரானின் எஞ்சியிருக்கும் ராணுவ கட்டமைப்பு பாதுகாக்க உதவும் ஒரு நிழல் போர் உத்தியாகும். இந்த நிலையில் சீனாவின் மௌனம் தேர்ச்சியானதா அல்லது பெய்ஜிங்கின் வீரில் இயங்கும் ஒரு ரகசிய வங்கி மைஸ்ட்ரி பேங்க் இந்த போரின் போக்கியை மாற்றக்கூடிய ஒரு பெரும் சக்தியை உருவெடுத்த என்பது சீனாவின் மௌனம் ஏன் என்பதை விரைவில் தெரிந்து கொள்ள முடியும். பெய்ஜிங்கில் இயங்கும் அந்த ரகசிய வங்கி பல உண்மைகளை வழிகொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போரின் கோரமூர்த்தல் லட்சக்கணக்கான ஈரான் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திலிருந்து தவிக்கிறார்கள். மறுபுறம் இந்த மர்ம வங்கியின் நிதி பரிமாற்றங்கள் அமெரிக்க ஈரான் மோதலில் ஒரு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மாறியுள்ளதா? பல்லாயிரம் கோடி மதிப்பிலான வர்த்தக பின்னணியும் கச்சா எண்ணெய் அரசியலும் இந்த மௌனத்துக்கு பின்னால் ஒழுந்துலா என்பதும் தெளிவாக தெரியும். இந்த மௌனத்துக்கு பின்னால் பேங்க் ஆப் குன்லுன் என்ற சிறிய வங்கியும் பல லட்சம் கோடி மதிப்பிலான ரகசிய வர்த்தக சுழற்சி ஒளிந்திருப்பது இப்போது அம்பலமாகி உள்ளது. சீனா ஈரானிடமிருந்து வரும் கச்சா எண்ணெயை மட்டும் வாங்கவில்லை, மாறாக அமெரிக்க டாலரை தவிர்த்துவிட்டு ஒரு ரகசிய பண பரிமாற்ற சங்கிலி உருவாக்கியுள்ளது. சீனா ஒவ்வொரு மாதமும் ஈரானிடமிருந்து சுமார் 1.5 பில்லியன் டாலர் மதிப்பிலான கச்சா எண்ணெயை வாங்குகிறது. ஆனால் சீன அரசின் அதிகாரப்பூர்வ தரவுகளில் இறக்குமதிப்படலில் ஈரான் பேர் இருக்காது. ஈரானிய எண்ணெய் கப்பல் கடல் வைத்து மலேசிய எண்ணெய் போல சான்றிதழ் மாற்றப்பட்டு மலேசியாவில் வருவது போல சீனாக்கு அனுப்பப்படுகிறது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த எண்ணெய்க்கான பணத்தை சீனா டாலர் கொடுப்பது கூட கிடையாது, மாறாக சீனாவின் யுவான் மட்டுமே. இந்த நாணயமான யுவான் குன்லுன் வங்கியின் உள்ள ஈரான் கணக்கில் செலுத்துகிறார் என்றும் தெரிவிக்கிறார். இதனால் ஈரான் யுவானை வெளியில் வாங்கும் பயன்படுத்த முடியாது. எனவே அந்த பணத்தை கொண்டு சீனாவிலேயே இயந்திரங்கள், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் உள்கட்டமைப்பு பொருட்களை ஈரான் வாங்குது. இதன் மூலம் பணம் மீண்டும் சீனாவுக்கே திரும்புகிறது. டாலருக்கு இங்கே வேலையே இல்லை. ஈரானை பொறுத்தவரை தன்னுடைய எண்ணெய் விற்பே மாறுது. அமெரிக்காவை பொறுத்தவரை குன்லுன் போன்ற வங்கிகள் பல பாதுகாப்பு பெற்று உருவாக்கினாலும் அவற்றை இன்னும் தடை செய்ய முடியாமல் உள்ளது. ஆயினும் இந்த போரில் சீனாவின் மௌனம் என்பது மிகவும் மர்மமாகவே உள்ளது. வளைகுடாவில் போர் நெருக்கடி ஏற்பட்டால் ரஷ்யா கைகொடுக்கும் என ஈரான் நம்பிக்கை வைத்து இருந்தது. ஆனால் ரஷ்ய ஈரானிய உறவுகள் இந்த நேரத்தில் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மாஸ்கோ இப்போது ஈரானிய தரப்பில் தலையிடும் அளவுக்கு வலுவாக இல்லை என்பதையும் காட்டுகிறது. மேலும் என்னவென்றால் கிரெம்ளினுக்கு இஸ்ரேல் முறைசார ஒப்பந்தம் ஒன்றும் உள்ளதாக கூறப்படுகிறது. அதேவேளை ஈரானிய ஆட்சியை ஆதரிக்க உண்மையான விருப்பம் இருந்தாலும் அவ்வாறு செய்வதற்கு ரஷ்யாவிடம் மிக திறந்த ராணுவ வளமே உள்ளது. ஈரானுக்கு உதவக்கூடிய ஒரே வழி 4 வருட உக்ரைன் மூலம் அது உருவாக்கிய ராணுவ தொழில்நுட்ப அறிவுதான். ஆனால் இப்போது உதவினால் அது இஸ்ரேல் மற்றும் மேற்கொண்ட உறவுகளை பாதிக்கக்கூடும் என்று கூட ரஷ்யா நினைக்கிறது. இப்போது ஈரானுடன் நிகழ்வை பார்க்கும்போது உக்ரைனில் தனது படைகளின் நடவடிக்கை நியாயம் என்று புட்டின் தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவில் ரஷ்யாவின் நெருங்கிய அண்டை நாட்டுக்கு எதிராக ஒரு போர் தன் நிலப்படை தெளிவாகவும் வலுத்துள்ளார். புட்டின் இரண்டாம் உடன் போருக்கு பிந்திய உலகங்கள் தன்னை வலிமையாக என்று கருதுகின்றார். 2014 உக்ரைன் மீதான தாக்குதலும் பின்னர் 2022 படையெடுப்பும் ரஷ்யாவை மேற்குடன் முரண்பட வைத்துள்ளது. ஆனால் ஈராக், லிபியா மற்றும் சிரியாவில் அமெரிக்க தலைமையிலான படை நடத்திய தாக்குதலை ரஷ்யா உதட்டத்தில் கண்டித்தாலும் அதனை எதிர்க்க முடியாத நிலையே இருந்தது. ஆனால் சிரியாவில் சிறிய அளவிலான எதிர்த்தாக்குதல் ரஷ்யா நடத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது ஈரான் எதிர்கொள்ளும் நெருக்கடியில் அமெரிக்க ராணுவத்திலிருந்து தடுக்கும் விதமாக கிரெம்ளினால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை உலகங்கள் விமர்சிக்கப்படுது. ஒவ்வாறாயினும் ஈரானை ஆட்சியை ஆதரிக்க உண்மையான விருப்பம் இருந்தாலும் அவ்வாறு செய்வதற்கு ரஷ்யா பலம் இல்லாததிலேயே காணப்படுகிறது. ஆனாலும் மத்திய கிழக்கில் நீடித்த போர் அமெரிக்க ஆயுத கிடங்களை குறைக்கும் என்றும் இதனால் உக்ரைனுக்கு கிடைத்திருக்கும் குறிப்பாக முக்கியமான வான் பாதுகாப்பு கண்டிப்பாக குறையும் என ரஷ்ய தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் உங்களுடன் வானல் சந்திக்கும் வரை நன்றி கூடி விடைபெறுகிறேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு நிகழ்ச்சி. கடந்த டிசம்பர் மாதத்துடன் 100 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கின்ற இலங்கை வானொலியினுடைய 100வது விழா தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமைகின்றது. தேமதுர தமிழ் ஓசையை முதன் முதலில் ஒலிபரப்பிய வானொலி என்ற புகழை பெற்ற இலங்கை வானொலி, அதாவது ரேடியோ சிலோன் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட அந்த வானொலிக்கு இன்று 100 வயது. தென்கிழக்காசிய நாடுகளில் முதன்முறையாக வானொலிகளில் ஒலிபரப்பிய சாதனை கொண்ட வானொலி இலங்கை வானொலிதான். உடைந்த ஜெர்மன் நாட்டு போர்க்கப்பலில் பாகங்களை இணைத்து 1922 இலங்கையில் வானொலி ஒலிபரப்பை ஆரம்பித்து வைத்த பொறியியலாளர்கள் அவர்களின் பெயர் விவரங்கள் வருமாறு: மிஸ்டர் இ ஹாபர், திரு ஏ நடராஜ், திரு டபிள்யூ இ டி செல்வா மற்றும் திரு டி பி விஜய திலக. தேசிய சேவையாக ஆரம்பித்த ஒலிபரப்பு பின்னர் வர்த்தக சேவையும் சேர்த்துக்கொண்டு தமிழ், சிங்களம், ஆங்கிலம், ஹிந்தி என 4 மொழிகளிலும் பெரும் மதிப்புடன் வெற்றிகரமாக இயங்கியது. இலங்கை வானொலி 1950 தொடக்கம் 1970 வரை காலப்பகுதியில் முக்கிய முக்கியமான ஊடகமாக வளர்ச்சி அடைந்தது. இலங்கை வானொலி கலைக்கூடத்தில் 4 மொழிகளுக்கான பாடல்களின் தொகுப்பு என்றும் இருக்கின்றது. இந்திய வானொலி சினிமா பாடல்களை ஒலிபரப்பாத காலத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தமிழ் ஹிந்தி பட பாடல்கள் யாவும் எமது இலங்கை வானொலி வழியாகவே விளம்பரப்படுத்தப்பட்டன. தமிழ் போப்பிசை பாடல்கள், ஈழத்து பாடல்கள் முன்னிலை கொடுத்தார்கள். வானொலி நாடகங்கள், சிறுவர் நிகழ்ச்சி முதலான இடம்பெற்றன. அந்தாதி பாடல் வடிவில் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி ஆரம்பித்து அறிமுகப்படுத்தப்பட்டு பிற்காலத்திலே தொலைக்காட்சிகளிலே இடம்பெற்றது. ரசிகர்களின் அமோக பாராட்டை பெற்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இன்றும் விளங்குகின்றது. நமது இலங்கை வானொலியில் மிகவும் புகழ்பெற்ற அறிவிப்பாளர்கள் நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கினார்கள். திரு மயில் வாகனம் தொடங்கி எத்தனையோ மறக்க முடியாத மக்களால் பாராட்டப்பட்ட அறிவிப்பாளர்கள் அவர்களின் வரிசை நின்று கொண்டே சென்றது. இலங்கை வானொலியின் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்ற கருத்தை தன்னுடைய ஆக்கத்தினூடாக வழங்கியிருப்பவர் ஆக்லாந்திலே வாழ்ந்து வருகின்ற திருவாளர் தர்மலிங்கம் தில்லையம்பலம் அவர்கள்.
வணக்கம். இலங்கை வானொலியின் 100வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வெளிவந்த நூலிலிருந்து சில நினைவலைகள். December 16, 1925 இலங்கை வானொலி ஆரம்பித்து வைக்கப்பட்டு இன்று 100 வயதை பிடித்திருக்கின்றது. ஆசியாவின் முதல் வானொலி நிலையம் என்ற பெருமையோடு ஒரு காலகட்டத்தில் இலங்கை வானொலி யுகம் என்று ஈழம் தாண்டி இந்தியா வரை கடல் கடந்து புகழோச்சியது வரலாறு. இலங்கை வானொலி உலக ஜாம்பவான்கள் ஒரு பக்கம், இந்த வானொலி படைத்திட்ட நிகழ்ச்சிகள் இன்னொரு பக்கம் என்று ரேடியோ ஸ்லோன் காலத்து பசுமை நினைவுகளோடு வாழ்பவர்கள் பலர் இன்னும் அவற்றை சிலர் போடு அசை போடுவர். நான் கண்ட சொர்க்கம் படத்தில் நடிகர் கே ஏ தங்கவேலு எமலோகம் செல்லும் காட்சியில் ரேடியோ ஸ்லோன் மயில் வாகனன் இங்கேயும் வந்துவிட்டாரா என்று குறிப்பிடுவார். இலங்கை வானொலியின் பொற்கால நினைவுகளை அங்கு பணிபுரிந்த வானொலி கலைஞர்கள் தனித்தனியே நூலாக வெளிக்கொணர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையிலும் ஒரு வானொலி கலையகத்தை மையப்படுத்தி எழுந்த எண்ணற்ற நூல்கள் என்ற வகையிலும் இலங்கை வானொலியின் தனித்துவம் இங்கே பதிவாக்கப்பட வேண்டும். இயன்றவரை இலங்கை வானொலி குறித்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளிவந்த புத்தகங்களை திரட்டி வைத்திருக்கிறேன். இவை தவிர இன்னொரு முக்கியமான ஆவணமாக கொள்ளப்பட வேண்டியது பன்முக பார்வையில் இலங்கை வானொலி என்ற நூல். தங்க ஜே சக்திவேல் அவர்களால் April 2016 துவக்கப்பட்ட இந்த நூல் 232 பக்கங்களுடன் 31 கட்டுரையாளர்களால் இலங்கை வானொலியின் நேர் வழி அனுபவங்கள், ஆய்வு கட்டுரைகள், ஊடகவியலாளர்களின் பார்வைகள் என்ற பிரிவுகளோடு வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது. இந்த நூலை படித்து முடித்த பின்னர் ஒரு வானொலி பல்கலைக்கழகத்தில் இருந்து படித்துவிட்டு திரும்பிய பெருநிறைவும் இன்றைய தமிழ் ஊடகங்களின் போக்கு குறித்த பெருமூச்சுமே வெளிப்படுகின்றது. புதிய வானொலி பெட்டி வாங்கும் போது இதில் ஸ்லோன் ரேடியோ வருமா என்று பாமரத்தனமாக கேட்கும் ரசிகர் சூழலை இந்த வானொலி வளர்த்தெடுத்திருக்கின்றது என்று தமிழக நேயர் முனுகப்பட்டு ப கண்ணன் சேகர் தன் கட்டுரை வழியே சொன்னது வெறும் செய்தி அல்ல. இந்த ஊடகம் எவ்வளவு தூரம் தமிழகத்து மூளை முடுக்குகளில் தன் செல்வாக்கை செலுத்தியிருக்கின்றது என்பதற்கு இது ஓர் உதாரணம். ஒரு வானொலி நிகழ்ச்சி நிரல் காலை முதல் இரவு வரை தவிர விடுமுறை நாட்களில் எத்தகைய பாங்கோடு நிகழ்ச்சிகளை தயார் பண்ணி கொடுக்க வேண்டும் என்பதை நேயர்களின் கட்டுரைகளில் அவர்கள் சிலாகித்த நிகழ்ச்சிகளால் உய்த்துணர முடிகின்றது. வெறும் பொழுதுபோக்கு என்று தள்ளாமல் திரையிசை பாடல்களிலும் கவிதையும் தேடி படைத்த நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு பாடல்களுக்கும் கொடுக்கும் ஈரடி பொழிப்புரைகள் இவற்றை இலக்கிய அரங்குக்கு உயர்த்தியிருப்பதை காண முடிகின்றது. நம்மில் பலர் இவற்றை அனுபவித்தும் இருக்கின்றோம். இலக்கியம் துலக்கும் இலங்கை வானொலி என்ற கட்டுரையில் கவிஞர் மா உலகநாதன் இதையே மையப்படுத்தி தனிக்கட்டுரை கூட வரைந்திருக்கின்றார். இலங்கை வானொலி ஆங்கில சேவை சில செய்திகளும் நானும் என்ற கே எஸ் சிவகுமாரன் அவர்களது கட்டுரை இந்த தொகுப்பில் தனித்து நிற்கின்றது. இலங்கை வானொலியின் தமிழ் தேசிய வர்த்தக ஒலிபரப்புகளில் நான் பெற்ற அனுபவங்களை குறிப்பிடவில்லை என்று சொல்லும் சிவகுமாரன் அவர்கள் ஆங்கில சேவையின் படிப்பாளர்களை உள்ளடக்கியதாக ஆவணப்படுத்தியிருக்கிறார். பேராசிரியர் கா சிவத்தம்பி அவர்கள் இல்லாத சூழலில் அவர் எழுதிய வர்த்தக ஒலிபரப்பின் தமிழ் வீர் காலம் சென்ற சிபோ மயில்வாகனன் பற்றிய ஒரு நினைவஞ்சலி குறிப்பையும் சேர்த்தது வெகு சிறப்பு. இலங்கை தமிழ் சினிமாவின் வரலாறு குறித்த நூல்கள், சிங்கள சினிமாவின் வரலாறு, ஈழத்து சினிமா ஆளுமைகள் என்றெல்லாம் எழுதி படைத்த நம் வாழும் வரலாறு அன்புக்குரிய தம்பியா தேவதாஸ் அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு. இலங்கை வானொலியின் ஒலிபரப்பாளர்கள் எழுதிய நூல்கள் அவருக்கான தனித்துவம் கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் இலங்கை வானொலியின் தமிழ்ச் சேவை குறித்து ஆய்வு செய்ய போகும் ஆராய்ச்சி மாணவனுக்கான ஒரு பெரும் உசாத்துணை திரட்டை தன் கட்டுரையில் கொணர்ந்திருக்கிறார். திரு தம்பியா தேவதாஸ் அவர்கள் மூத்த ஊடகராக இன்றும் இலங்கை வானொலியின் தமிழ்ச் சேவையில் இயங்கி வருவது சிறப்பாக சொல்லி வைக்க வேண்டியது. வானொலி ஊடகங்கள் தம் ஒலிபரப்போடு மட்டும் நின்றுவிடாது, வானொலி ஒலிபரப்பு தாங்கிய நிகழ்ச்சி நிரல்கள் தகவல் துணுக்குகளையும் கொண்டு சஞ்சிகைகளை வெளியிட்டு வரும் மரபில் இலங்கை வானொலியும் வானொலி மஞ்சரி என்ற மாத இதழை நடத்தியதன் பாங்கினை ஆய்வு செய்திருக்கிறார் சி யமுனை செல்வன். சுமார் 36 வருடங்களுக்கு முன்பிருந்தே இலங்கை வானொலி கேட்டு வருகிறேன் என்ற முத்தாய்ப்போடு கட்டுரை வரைந்த நேயர் எஸ் ஆர் ஹரிஹரன் இலங்கை வானொலியின் தமிழ்ச் சேவையில் 2000 ஆண்டுகளுக்கு பின்னான நிகழ்ச்சிகள் படைப்பாளர்களை முன்னிலைப்படுத்தி எழுதியிருக்கிறார். இலங்கை வானொலியின் சிறப்புகள் என்ற புதுமையான தலைப்பிட்டிருந்தாலும் பத்தமடை எஸ் கந்தசாமி அக்காலத்தில் நிகழ்ச்சி படைத்த ஒலிபரப்பாளர்கள் குறித்த தகவல் திரட்டோடே தன் கட்டுரையை நகர்த்தியிருக்கின்றார். அதுபோல வழக்கறிஞர் முத்துக்குமார் தமிழகத்துக்கு வந்த இலங்கை வானொலி படைப்பாளர்களை சந்தித்த அனுபவங்கள், அவர்களுக்கு அந்த சூழலில் வழங்கப்பட்ட பாராட்டுகள் கௌரவங்களை எழுத்தியம்பியிருக்கிறார். பொங்கும் பூம்புனல், பொங்கி வரும் புதுவெள்ளம், பாட்டுக்கு பாட்டு உள்ளிட்ட இலங்கை வானொலியின் தனித்துவமான நிகழ்ச்சி தலைப்புகளோடு கிருஷ்ணாபுரம் எஸ் புன்னைவனம் தன் பார்வையை முன்வைத்திருக்கின்றார். பல தங்கவேல் அவர்களின் நெசவுத் தொழிலும் இலங்கை வானொலியில் ஒரு தனி மனித வாழ்வில் வானொலி ஊடகம் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தி அந்த வாழ்வியலோடு கலந்திருக்கின்றது என்பதை அனுபவங்களின் துணையோடு வெகு ஆழமாக கொடுத்திருக்கும் படைப்பு இது. பெருமதிப்புக்குரிய மூத்த ஊடகர் அப்துல் ஜபார், மறைந்த ஜோர்ஜ் சந்திரசேகரன் போன்றோர் கட்டுரைகளில் இலங்கை வானொலியின் நாடக படைப்புகள் குறித்து விரிவாக பேசப்படுகின்றன. மேலும் ஆய்வு கட்டுரைகளில் நெல்லை நேயர்களின் பார்வையில் இலங்கை வானொலி முக்கியத்துவமும் தாக்கமும், ஹெரால்ட் இனிஸ் கருத்தாக்க பார்வையில் இலங்கை வானொலியின் வண்ண அட்டைகள் போன்ற பன்முகப்பட்ட ஆய்வு தேடல்கள், இலங்கை வானொலியின் பங்களிப்பு தமிழ் சமூகத்தின் ஒவ்வொரு கூறுகளிலும் ஒரு பண்பாட்டு படையெடுப்பை நடத்தியிருப்பதை அனுபவிக்க முடிகின்றது. இந்த நூலை வாசித்து முடித்த பின்னர் இன்னும் மனதில் தங்கி நிகழ வைக்கும் ஒரு நிகழ்வை இங்கே குறிப்பிட வேண்டும். இலங்கை வானொலி கலையகம் சென்று பார்த்த தமிழக நேயர் அந்த வானொலி கலையகத்தின் மண்ணை அள்ளி கொண்டு வந்து பூஜிக்கும் நிகழ்வை படித்த போது அந்த வானொலி ஒரு காலத்தில் நம் எல்லோரையும் ஆட்கொண்டதன் வீரியத்தை உள்ளத்துக்கு உரைத்தது. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன். வணக்கம் நேயர்களே.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று, சங்கத்தினுடைய மார்ச் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் மற்றும் சங்கத்தினுடைய அரை இறுதி ஆண்டு பொதுக்கூட்டம் ஆகியன வருகின்ற மார்ச் மாதம் 14 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பிள்ளை வேதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே. உங்களுடைய மார்ச் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் மற்றும் அரை இறுதி ஆண்டு பொதுக்கூட்டம் ஆகியன வருகின்ற மார்ச் மாதம் 14 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து வன்னி நேயம் டிரஸ் பெருமையுடன் வழங்கும் கலை மாலை விடியல் 2026 இன்று சனிக்கிழமை மாலை 6 தொடக்கம் மவுண்ட் ஈடன் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே மேடையேற காத்திருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து வன்னி நேயம் டிரஸ்ட் அமைப்பினர். இந்த கலை நிகழ்ச்சியின் ஊடாக திரட்டப்படும் நிதியானது வன்னி போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார உதவிகளுக்காக வழங்கப்பட இருக்கின்றது. சிறுவர் சிறுமியர்களின் கல்வி மேம்பாடு மற்றும் வறிய நடுத்தர குடும்பங்களினுடைய மேம்பாட்டுக்காக இந்த நிகழ்ச்சியின் மூலம் திரட்டப்படும் நிதி பயன்படுத்தப்பட இருக்கின்றது. அனைத்து அன்பர்களையும் இன்றைய தினம் வருகை தந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து வன்னி நேயம் டிரஸ்ட் அமைப்பினர். நுழைவு கட்டணங்களை மண்டப வாயிலில் பெற்றுக் கொள்ளலாம். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக புத்தக வெளியீடு தொடர்பான சமூக அறிவித்தல் ஒன்று. கடலின் மடியில் குழுமத்தின் உருவாக்கத்திலே கடலில் கரைந்துவிட்ட காலங்களும் வரலாற்றில் தடம் பதித்துவிட்ட நினைவுகளும் என்ற தலைப்பிலே இடம்பெற இருக்கின்ற சிறப்பு புத்தக வெளியீடானது வருகின்ற 15 தேதி மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 தொடக்கம், இலக்கம் 13, மே வீதியில் அமைந்திருக்கின்ற போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், மறந்து விடாதீர்கள். இந்த நிகழ்வு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 15 தேதி மார்ச் மாதம் மாலை 5 தொடக்கம், கடலில் கரைந்துவிட்ட காலங்களும் வரலாற்றில் தடம் பதித்துவிட்ட நினைவுகளும் புத்தக வெளியீடு சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்.
சித்திரை திருநாளே வருக, எங்கள் சிந்தனையில் மகிழ்ச்சிகள் பெருக, நாங்கள் முத்திரை பதித்து வாழ்ந்திட வேண்டும், அதற்கு முற்றிலும் முயற்சிகள் எடுத்திட வேண்டும், நாங்கள் நித்தமும் உழைத்து உயர்ந்திட வேண்டும், அந்த உயர்வால் உலகை ஈர்த்திட வேண்டும், திங்களை போலவே ஒளி வீசி நலன்கள் பெருகியே வாழ்ந்திடலாம், தூய எண்ணம் கொண்டேதாம் நம் வாழ்வில் என்றும் மகிழ்வுறலாம், வருக வருக புத்தாண்டே நலன்கள் பெருக பெருக, அருள் நீயே கரங்கள் கூப்பி வணங்குகின்றோம், நல்வரங்கள் அளிப்பாய் வாழ்த்திடுவோம், அனைவருக்கும் இனிய தமிழ் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
Community Access Radio, every way you want it on planetaudio.org.nz.
If you've got a power account and live in Central, East or South Auckland, the Entrust dividend may be coming your way in late September. And who couldn't use a bit extra right now? Look out for the Entrust dividend pack in your letterbox or email inbox. Check your payment details are correct and let us know of any changes as soon as possible. Making sure we have your right details now will mean there will be no delays in paying you in September. Everything you need to know is at entrustnz.co.nz. Check it out.
Janmabhoomi, your weekly Sinhalese program sponsored by the United Sri Lanka Association Auckland branch, is brought to you every Wednesday at 8:15 p.m. on Planet FM 104.6. program includes current affairs, historical episodes, radio drama, popular songs, cultural information, and many more. Now also available on www.planetaudio.org.nz. Janmabhoomi, every Wednesday at 8:15 p.m. on Planet FM 104.6.
ජන්මභූමි එක්සත් ශ්‍රී ලංකා සංගමයෙන් ලෝපුරා විසිරී සිටින ශ්‍රී ලාංකික අසන්නන්ගේ රසවින්දනය සඳහා මව්බිමේ කාලීන මෙන්ම ඓතිහාසික තොරතුරු රසබර ගීතත් ගුවන්විදුලි නාට්‍ය සහ වෙනත් විශේෂාංගත් රැගෙන ප්ලැනට් FM 104.6 ගුවන් තරංග ඔස්සේ සෑම බදාදාකම රාත්‍රි 8:15ට ගුවන්විදුලි සුවන රසමාංජසාව දැන් ඔබට සත්‍යයක් මුළුල්ලේම www.planetaudio.org.nz වෙබ් අඩවිය හරහා මීට සවන් දිය හැකි. ප්ලැනට් FM 104.6 ඔස්සේ සෑම